بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنباند سغودر غلي تايمار غلي سورة مائدة من رياء تفسير وغبل إن رياء تنتل مبتي ஐந்தாவது வசனமான யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வப்தகு இலைஹில் வசீல வஜாஹிது ஃபி சபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹு தாலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற போது யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஞாபகமூட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தை, அதிலும் விசேடமாக ஈமான் கொண்டவர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்தால் ஏலவே நாம் ஞாபகமிட்டிருக்கின்றோம். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நன்றாக அந்த வசனத்துக்கு செவிசாயுங்கள், அந்த வசனத்துக்கு நன்றாக செவிசாயுங்கள். காரணம், அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய அவனுடைய ஏவல் அல்லது விளக்கல் எதையேனும் பின்னால் சொல்லுவான். சகோதரே, குர்ஆன்ல நாங்க மொத்தமாக எத்தனை இடங்களில் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹு தாலா அழைப்பு விடுத்திருக்கிறான் என்று நாம் தேடி பார்த்தால், குர்ஆனை இந்த ரீதியில் ஆய்ந்தவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், சுமார் 89 இடங்களில் அல்லாஹு தாலா இப்படி வசனங்களை ஆரம்பிக்கின்றான். சுமார் 89 இடங்களில் குர்ஆனில் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான் என்றால், உண்மையில் ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். பின்னால் சொல்லப்படக்கூடிய செய்தியை அல்லாஹு தாலா சும்மா சொல்லலாம், ஆனால் ஈமான் கொண்டவர்களே என்று எங்களை கூப்பிட்டு சொல்வதன் மூலமாக உங்களுடைய ஈமான் பின்னால் நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை உங்களுக்கு தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும், இது ஈமானில் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஈமான் கொண்டவர்களே என்று எங்களை அழைத்து சொல்கின்றான். சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வப்தகு இலைஹில் வசீலா, அல்லாவிடத்தில் நீங்கள் நெருக்கத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாவிடத்தில் நீங்கள் நெருக்கத்தை தேடுங்கள். வப்தகு இலைஹில் வசீலா வஜாஹிது ஃபி சபீலி, இன்னும் அவருடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிடலாம். இப்ப இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்க என்று சொன்னா, மூன்று கட்டளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதில் முதலாவது கட்டளை என்ன, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சகோதரர்களை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றால் அதற்கு என்ன விளக்கம் என்பதை எங்களுக்கு உலமாக்கள் விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையாக தக்குவா என்று சொன்னால் என்ன, தக்குவா என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது அர்த்தம். அல்லாஹ்வை அஞ்சுவது என்றால், அல்லாஹ்வை அஞ்சுவது என்றால் எப்படி அஞ்சுவது? ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு, அதாவது உலமாக்கள் இந்த தக்வாவுக்கு தஃப்ஸீர் செய்யும் போது சொல்கின்றார்கள், அன் தஅமல பிதாஅதில்லா, அல்லாஹ்வை நீங்கள் வழிபட வேண்டும். அலா நூரிம் மினல்லா, அல்லாஹ்வினுடைய ஒளியின் மீது, அதாவது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவியனும் ஞானத்தோடு நீங்கள் அல்லாஹ்வை வழிபட வேண்டும். தர்ஜு சவாபல்லா, அல்லாஹ்வினுடைய சவாபை கூலியை எதிர்பார்த்தவர்களாக, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தடைகளை தவிர்ந்து வாழ்பவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். எந்த அடிப்படையில் என்றால், அறிவு ஞானத்தோடு அதை நீங்கள் விளங்கி செய்பவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய ஏவல், இது அல்லாஹ்வுடைய விளக்கல் என்பதை தெரிந்தவர்களாக அதை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுகின்ற போது அதற்குரிய கூலியை நீங்கள் ஆசைப்பட்டவர்களாக எதிர்பார்த்தவர்களாக அதை நிறைவேற்ற வேண்டும். இப்ப சமயத்தில் சிலர்கள் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சில தடையை வந்து செய்யாம நிற்பாங்க. இப்ப நிறைய பேர் நாங்கள் பார்க்கிறோம், எங்கள்ல புகைக்கிறது இல்லை, சிகரெட் குடிக்கிற பழக்கம் அவர்கிட்ட இல்லை. அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான், இதை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக தவிர்ந்திருக்கிறாரா என்றால் அப்படி தவிர்ந்திருக்கவில்லை. அவங்களோட குடும்பத்தில் அப்படி ஒரு பழக்கம் இல்லை, அதனால அவரும் பழகல்ல. அப்ப அவர் பாருங்க தவிர்ந்திருக்கிறார், ஆனால் இது மார்க்கத்தில் தடை என்ற அந்த விளக்கத்தில் அல்ல. அந்த ஊரில் அப்படி ஒரு பழக்கம் இல்லை, அல்லது அந்த குடும்பத்தில் அப்படி பழக்கம் இல்லை, அவங்க செய்ய மாட்டாங்க. எனவே பழக்க தோஷ அடிப்படையில் தவிர்க்கப்பட்டிருக்கிறதே அன்றி இல்லை, இது மார்க்கம் தடுத்தது, இது அல்லாஹ் தவிர்க்குமாறு சொன்னது என்ற அந்த ஞானத்தோடு செய்யப்படல. இன்னும் சொல்கிறார்கள், அவ்வாறு செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய கூலியை நீங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். சிலர்களை பார்த்தீங்கன்னா சில நன்மைகளை கூட செய்வாங்க, ஆனா அதன் பின்னணியில் அவங்களுக்கு என்ன செய்யாது, எந்த விதமான ஒரு நன்மையினுடைய எதிர்பார்ப்பு இருக்காது. சும்மா ஏதோ எல்லாரும் செய்யறாங்கன்றதுக்காக வேண்டி அவர் செய்வார், அல்லது ஏதோ உணர்வின் அடிப்படையில் என்ன செய்வார், செய்வார் இல்லை. இதனுடைய பின்னணியில் நாம் அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக. இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரரிடம் ஒரு முறை பேசிக்கொண்டிருக்கும் போது, முஸ்லீம் அல்லாதவர்களும் பல நன்மையான காரியங்களை செய்யத்தான் செய்கிறார்கள், இல்லாமல்லை. தர்மம் வழங்குவதை கூட அவர்களிடத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது இப்படியான நன்மைகளை செய்திருக்கிறீர்களா, மக்களுக்கு சேவை, தர்மம்? அவர் சொன்னா, எஸ், நாங்கள் செய்கிற பழக்கத்தோடு தான் இருந்தோம். ஆனா என்ன வித்தியாசம் இப்ப நீங்க செய்யறதுக்கும் அப்ப செய்யறதுக்கும்? அவர் சொன்னார், அப்ப நன்மையெல்லாம் ஒன்றும் எதிர்பார்த்து நாங்கள் செய்யல, சும்மா தான் செஞ்சோம். ஏதோ எல்லாரும் செய்யறாங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம், அதன் பின்னால் ஒரு நன்மையை நாம் எதிர்பார்த்தோமா? இல்லை. ஆனால் இப்ப அப்படி இல்லை, இப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் இதற்கு பிறகு கூலியை எதிர்பார்க்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் மூமின்களை பற்றி சொல்லும் போது, وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنْكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. நாங்க ஏழைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் அல்லாவுக்காகத்தான் நான் செய்கின்றோம், நாம் உங்களிடம் அவர்களுக்கு வழங்குகின்றோம். என்ன சொல்கிறார்கள், லா நுரீது மின்கும் ஜஸா அன் வலா ஷுகூரா, உங்களிடத்திலிருந்து நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்றோ அல்லது ஏதாவது எங்களுக்கு பிரதி கூலி வழங்க வேண்டும் என்றோ நாங்கள் எதிர்பார்க்கல. எதுக்காக, லிவஜ்ஹில்லா, அல்லாவுக்காக நாம் செய்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம், அல்லாவுடைய கூலியை தான் நாம் என்ன செய்கின்றோம், நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, அல்லாவை அஞ்சி நடப்பது என்பது அதில் அடங்க வேண்டிய இரண்டு அம்சங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது. இரண்டாவது, அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து வாழ்வது. இந்த இரண்டையும் செய்யும் போது அங்கு இறையச்சத்தோடு செய்யப்படுவதாக இருந்தால் அங்கு ரெண்டு கண்டிஷன் அதில் வரணும் என்று சொல்றாங்க. அதில் ஒன்று, இது அல்லாஹ் தடுத்தது, இது அல்லாஹ் ஏவியது என்ற விளக்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இதை தவிர்ந்து வாழ்வதால் அல்லது இதை செய்வதால் அல்லாஹ்வுடைய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நன்மையுடைய எதிர்பார்ப்பில் நீங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் தக்வா என்ற பதம் என்ன செய்யும், அங்க முழுமையானதாக ஆகும். இல்லாட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, சமுதாயத்தில் நல்லதை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் நன்மையை எதிர்பார்க்கறது இல்லை, தீமையிலிருந்து தவிர்ந்து வாழக்கூடிய எத்தனையோ பேர் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக தவிர்ந்து வாழ்வதில்லை, சும்மா ஏதோ சமூக பழக்கத்துக்காக என்ன செய்கின்றார்கள், செய்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கின்றது, இல்லை, நாம் செய்யக்கூடிய ஏவலாக இருந்தாலும் விளக்கலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த மார்க்க சட்டம் என்பதை நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள் என்றால் அதில் அடங்க வேண்டிய விளக்கம் இதுதான் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான் இரண்டாவதாக, வப்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்விடம் நீங்கள் நெருக்கத்தை தேடுங்கள் சொல்றான். அப்ப எனவே மூமின்கள் தங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய கட்டளைகளில் ஒன்றுதான் இறை நெருக்கத்தை அடைவதற்காக உழைப்பு செய்வது. அப்ப என்னுடைய சிந்தனைகள் ஒன்றா இருக்கணும், நான் வாழ்க்கையில என்ன செய்யணும், நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் வப்தஹு, தேடுங்கள் என்று சொல்கிறான். இலைஹில் வசீலா, வசீலாவை நீங்கள் தேடுங்கள். சகோதரர்களே, அறிஞர்களுடைய தஃப்சீருடைய உலமாக்கள் எல்லோருடைய கருத்தும் இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய வசீலா என்ற வார்த்தைக்கு நெருக்கம், இறை நெருக்கம் என்பதுதான் அர்த்தம் என்று சொல்கிறான். இப்ப எங்களுடைய புழக்கத்தில் வசீலா தேடுறது என்று சொல்றது, அதுக்கு வேற அர்த்தமும் இருக்குது. எங்களுக்கு பாங்கு துவாவை நாங்க பாக்குறோம், அந்த பாங்கு துவால என்ன வந்திருக்குது, அல்லாஹும் ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவை கொடு என்று நாங்க பாங்கு துவால கேட்கிறோம். அங்கு வசீலா என்றால் என்ன அர்த்தம், நபி அவங்க அதை ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபஇன்னஹா மன்ஸிலத்துன் ஃபில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கு பேருண்டாங்க, அது ஒரே ஒரு அடியானுக்கு தான் அல்லாஹ் வழங்குவான். ஒரே ஒரு அடியானுக்கு மட்டும்தான் அந்த பதவியை அல்லாஹ் வழங்குவான், அந்த அடியானாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரே ஒரு அடியானுக்காகத்தான் என்ன செய்திருக்கிறான், இந்த வசீலா என்ற பதவியை வைத்திருக்கின்றான், இதை நான் அடைய ஆசைப்படுகின்றேன், எனவே எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, அந்த வசீலாவை நீங்கள் தேடுங்கள். அப்ப அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், வாங்கு துவால நபி அவர்களுக்கு அந்த துவாவை கேட்கிறோம், ஆதி முஹம்மதனில் வசீலா, முஹம்மதுக்கு யாரெல்லாம் அந்த வசீலாவை கொடு, வசீலாவை வழங்கு என்று சொல்லி அல்லாவிடம் நபிக்காக நாங்க என்ன செய்யறோம். சரி, எனக்காக வேண்டி நீங்க துவா கேட்கறீங்க தானே அப்படின்னு சொல்லி நபி எங்களுக்கு சும்மா விடல, சொன்னாங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஹல்லத் லஹும் ஷஃபாஅதி யௌமல் கியாமா, என்னுடைய ஷஃபாஅத் கியாமத்தினால உங்களுக்கு கிடைக்கும், நான் பிரதி கூலி செய்வேன். நான் நீங்க எனக்காக வேண்டி இதை கேட்டீங்க என்று சொன்னா, நாளை கியாமத்துடைய நாள்ல என்னுடைய ஷஃபாஅத் அல்லாவிடத்தில் உங்களுக்காக நான் பரிந்து பேசுவது கட்டாயமாகிரும் என்று சொன்னாங்க. அப்ப நாங்க யோசிக்க கூட தான் லேசான வேலையை வாங்குதுவா மட்டும் ஓதி ஓதி என்ன செஞ்சிடலாம், சும்மா இருந்துடலாம்னு சொல்லி, இல்ல அப்படி தவறா விளங்கிடக்கூடாது, கடமைகளை செய்வதோடு இதையும் சேர்த்து செய்பவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப புகாரில் கூட அந்த ஹதீஸ் வந்திருக்குது, இது வந்து அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி வசீலா என்பது, அது ஒரே ஒரு அடியானுக்கு தான் அல்லாஹ் வழங்குவான், அதை எனக்காக நீங்கள் கேளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, அப்படி நீங்கள் கேட்டால் உங்களுக்காக நான் மறுமையில் என்ன செய்வேன், ஷஃபாஅத் செய்வேன் என்று என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு வாக்கு மூலம் தருகின்றார்கள். சகோதரர்களே, இந்த பாங்கு துவால வந்து இன்றைக்கு நாங்கள் கரசனமற்று இருக்கக்கூடிய வணக்கங்கள் அதுவும் உண்டு. பாங்கு துவா வந்து பெரும்பாலும் என்ன செய்யப்படுவதில்லை, ஓதிப்படுவதில்லை, என்னடா பிஸி பாங்கு டைம்ல என்ன செய்யறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் முன்னோர்கள் வந்து பாங்கு சொல்ற நேரத்தில் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே. அப்ப இது வந்து மார்க்கத்தில் ஹராம் என்ற அர்த்தத்தில் அல்ல, பாங்கு சொல்லும் போது பேசுவதோ சாப்பிடுவதோ மார்க்கத்தில் தடையா ஹராமா என்றால் கிடையாது. ஆனால் நீங்கள் வேற சோழிகளில் பிஸியாக ஆகிட்டீங்க என்று சொன்னா இந்த வாக்கியத்தை என்ன செஞ்சிருவீங்க, இழந்து போயிருவீங்க, மறந்துடும், அல்லது பிஸியில ஓதப்படாம என்ன செஞ்சிடும், இருந்துருவோம். பாங்கு சொன்னால் நபி அவங்க சொல்றாங்க, இதா அஸ்தரல் முஅஸ்ஸின், முஅஸ்ஸின் பாங்கு சொன்னால் ஃபகூலு மிஸ்லமா யகூல், அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே என்ன செய்யுங்க, நீங்களும் சொல்லுங்கள். ஹையால சலா ஹையால ஃபலா என்று சொல்லுகின்ற போது மாத்திரம் என்ன செய்யணும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று அந்த இடத்துல மாத்திரம் வந்ததிக்கிற ஓதணும். ஏனைய பாங்கு வார்த்தைகள் அது அப்படியே திருப்பி சொல்வதுதான். சொன்ன பிறகு நபி அவங்க சொல்றாங்க வந்து, என் மீது சும்மா சல்லு அலைங்க, பிறகு என் மீது சலவாத்து சொல்லுங்கள். அப்ப பாங்கு துவால வந்து முன்னால சலவாத்து சொல்வது சுண்ணா, இது பாங்குக்கு முன்னால சலவாத்தை வச்சுக்காங்க, பாங்குக்கு பிறகு சலவாத்து ஓதுறது இல்லை. அப்ப பாங்கு சொல்வதற்கு முன்பு நபி அவர்கள் சலவாத்து சொல்லுமாறு சொன்னார்களா என்றால் இல்லை. இப்ப பாங்கு துவா ஓதும் போது சிலர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி சையீதினா முஹம்மது என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து ஓதுவாங்க, அதாவது எங்கள் தலைவர் முஹம்மது நபி அவர்களுக்கு என்று சொல்லி. அப்ப சையீதினா என்று சொன்னால் எங்கள் தலைவர் என்று அர்த்தம். பாங்கு துவால அந்த வார்த்தையை நாங்க சேர்க்கலாமா என்றால் சேர்க்க கூடாது. அப்ப எங்கட நபி தலைவர் இல்லையான்ற கேள்வியை கேட்கக்கூடாது அந்த இடத்துல, எங்கட நபி தலைவர் தான் சந்தேகம் இல்ல. ஆனால் நபி அவர்கள் பாங்கு துவாவை படிச்சு தரும் போது ஆதி முஹம்மதனில் வசீலத்தை என்றுதான் படித்தந்தார்கள், செய்யிதினா முஹம்மது நபி என்ன செய்யல படிச்சு தரல. அப்ப எங்கட நபி தலைவரா என்றால் சந்தேகம் இல்லை, அவர்கள் தலைவர் தான் என்ன. ஆனா செய்யிது வலதி ஆதம், முழு மனித சமுதாயத்துக்கும் நான் தலைவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தில் நான் நுழையும் வரைக்கும் வேற யாரும் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அப்ப நபி அவர்கள் தலைவர் என்றதை அல்லாஹ் என்ன செய்யறான், துனியாலையும் காட்டினான், ஆகிரத்திலேயும் என்ன, இவர்தான் மனித சமுதாயத்தினுடைய தலைவர் என்பதை மனிதர்களுக்கு காட்டி கொடுப்பான். அப்ப தலைவர் என்றதுல சந்தேகம் இல்ல. ஆனா பாங்கு துவா ஓதுகின்ற போது அந்த வார்த்தை சேர்க்கப்பட வேண்டுமா என்றால் நபி அவர்கள் படிச்சு தரல, அதனால் அங்க என்ன செய்யக்கூடாது, அந்த வார்த்தையை சேர்க்க கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாங்கு முடிஞ்ச பிறகு நாம் சலவாத்து சொல்ல வேண்டும். சலவாத்துக்கு பிறகு இந்த துவாவை வாங்கு துவா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதா, இவ்வளவுதான் வந்திருக்கு. அல்லதி வஅத்தா வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதா அல்லதி வஅத்தா, இவ்வளவுதான் வாங்கு துவால வந்திருக்கிறது. மேலதிகமான வார்த்தைகள்லாம் ஹதீஸ்ல வந்ததில்லை. அப்ப இதை நாங்க ஓதுவோம் என்று சொன்னால் நாள மறுமையில் என்ன செய்து, அப்ப எனவே அங்கேயும் வசீலா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த வசீலா இறை நெருக்கம் என்ற அர்த்தம் கிடையாது. நபி அவர்களே சொன்னார்கள், அது சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து சொன்னாங்க. அங்க வசீலா என்று வந்திருக்கிறது சொர்க்கத்தில் உள்ள ஒரு பதவிக்கு பெயர். அது போல எங்கட நடைமுறை பாசையில வசீலா வசீலான்னு சொல்றது வந்து நாங்க அல்லாவிடத்துல நெருக்கம் அடைகிறதுக்காக செய்ய வேண்டிய அதாவது சில காரண காரியங்களையும் வசீலா தேடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கம் அனுமதித்த வசீலா முறையும் இருக்கிறது, மார்க்கம் அனுமதிக்காத வசீலா முறையும் இருக்குது. இப்ப நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகளை முன்வைத்து நாங்க அல்லா இடத்துல துவா கேட்பது வசீலா. இப்ப நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகளை முன்வைத்து அல்லாவிடத்துல துவா கேட்கறது, சும்மா மொட்டையா துவா கேட்காம ஏதாவது செய்த நன்மைகளை முன்வைத்து என்ன, யா அல்லாஹ் இப்படி ஒரு நான் தர்மம் செய்தேன், இந்த தர்மத்தை உனக்காக செய்தேன், இந்த தர்மத்தினுடைய பொருட்டினால் என்னுடைய இந்த துவாவை கபூல் செய், என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றித்தா. எங்களை தெரிய அந்த மூன்று மனிதர்கள் குகையில் மாட்டிப்பட்டவர்கள், அந்த குகையிலிருந்து வெளியாரத்துக்காக வேண்டி தாங்கள் செய்த அமல்களை தான் என்ன செய்தார்கள், அவர்கள் அல்லாவிடம் முன்வைத்து துவா கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தான். அப்ப எந்த விதமான ஆற்றலாலும் அதிகாரத்தாலும் செய்ய முடியாத ஒரு நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அமல்களை கொண்டு. அதே போல அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அவனுடைய அழகிய பெயர்கள், அவனுடைய பண்புகள், இவைகளையும் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து என்ன செய்யலாம், நாங்க அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாம். எனவே மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய வசீலா முறைகள், இப்ப இன்னார்ட பொருட்டால அன்னார்ட பொருட்டால அப்படின்னு சொல்லி துவா கேட்பதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதா என்றால் இல்ல, அந்த மாதிரி ஒரு வழிகாட்டல் என்ன செய்யல சொல்லப்படல. எங்களுக்கு தெரியும் கபர்களுக்கு தர்காக்களுக்கு சென்று அல்லது கபரடிகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம், மூன்று விதமாக இருக்கிறார்கள். ஒரு சாரார் நேரடியாக அந்த அடக்கம் செய்யப்பட்டிருப்பவிடம் கேட்கிறோங்கிறாங்க, நேரடியாக அவரிடமே கேட்கிறது. உதாரணமாக அஜ்மீர் ஆண்டகை அவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு போய் அங்க போய் அஜ்மீர் ஆண்டகை அவர்களே என்று சொல்லி நேர அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, இது ஷிர்க்கு, இது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் இல்லைங்களா. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க வந்து நேரடியாக அவர்கிட்ட கேட்கிறல்ல, அவர்கிட்ட சொல்றது நீங்க அல்லாட்ட கேட்டுத்தாங்க சரி. இப்ப நேரடியாக நான் கேட்டா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் தரமாட்டான் என்ற அவநம்பிக்கையில அஜ்மீர் ஆண்டகை அவர்களே இப்ப புள்ள இல்ல அது இல்ல இது இல்ல பிரச்சனை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, அல்லாட்ட கேட்ட இவருடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா நான் கேட்டா அல்லாஹ் தருவானோ இல்லையே, அவர் கேட்டா நெஞ்சிருவான் இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஏன் அவர் அல்லாவுடைய நேசர் தானே அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் என்றால் பிரச்சனையை அவர்களிடம் முறையிடுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் வேண்டுவதில்லை, அல்லாவிடம் கேட்டு தாருங்கள் என்று சொல்வார். இதுவும் ஷிர்க்கு தான். இப்படி செஞ்சாலும் இதுவும் என்ன, இதுவும் அல்லாவுக்கு இணை வைத்தல் தான். காரணம், நீங்கள் யாரிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள், பிரார்த்தனையை கேட்பு செவிசாய்ப்பவன் யார், பிரார்த்தனையை கேட்பவன் யார் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். பிரார்த்தனை என்பது இபாதத்து, இந்த இபாதத்தை யாருக்கு செய்யணும், அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும். எனவே அல்லாஹ் அல்லாதவரிடம் நேரடியாக கேட்டாலும் சரி, அல்லாட்ட கேட்டுத்தாங்க அவர்கிட்ட கேட்டாலும் சரி, என்ன ரெண்டுமே என்னதான், அல்லாவுக்கு இணை வைத்தல் தான். மூன்றாம் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கிட்ட கேட்கறது இல்ல, கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரிடம் கேட்பதும் இல்லை, பரிந்து பேசுமாறு சொல்வதும் இல்லை, இவர் நேரடியாக அல்லாட்ட கேட்பாரு, கேட்கிறனே சொல்வார் இந்த பெரியார்ட பொருட்டாளன்னு இல்லைங்களா. கேட்கிற நேரத்தில் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரியாருடைய பொருட்டால இவருடைய பறக்கத்தால அவருடைய அதால இதால் என்று சொல்லி என்ன செய்வாரு, அல்லாவுக்கு வந்து இவரை காட்டி என்ன, அல்லாட்ட நேரடியாக நாங்கள் கேட்டு அல்லா தரமாட்டானா, சகோதரர்களே கண்டிப்பாக அல்லாஹ் அடியார்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்ப இது ஷிர்கா என்றால் இது ஷிர்கல்ல, இது பிதுஅத்தை சாரும். இது எந்த வகையை சாரும், இது பிதுஅத் என்ற வகையை சார். இவர் நேரடியாக அல்லாட்ட தான் கேட்கிறாரு, இவருடைய பிரார்த்தனை அல்லாவை நோக்கி தான் இருக்கின்றது. கபுராளியிடம் என்ன செய்யல, அவர் கேட்கல, ஆனா கபுராளிய என்ன செய்கின்றாரு, வசீலாவாக ஆக்கின்றார். தன்னுடைய பிரார்த்தனைக்கு வலுவூற்றத்துக்காக வேண்டி, அல்லாவிடத்தில் தன்னுடைய பிரார்த்தனைக்கு நெருக்கத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவுளியாக்களை கொஞ்சம் என்ன செய்யறாரு, இடையில இப்படி பெரியார்கள்ட்ட வந்து தான் நான் என்ன செய்யறேன் சகோதரர்களே, இந்த கபரு சம்பந்தமாக மார்க்கம், அதாவது மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களுக்குரிய ஹக் என்ன, அவர்களிடம் நாங்கள் போனால் என்ன செய்யணும், என்ன பிரார்த்தனை ஓதணும், இந்த விளக்கங்களை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் படித்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லாட்டி தெரியாம சமயத்தில் என்ன செஞ்சிருவோம், தவறில் உழுந்துருவோம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப எனவே மார்க்கம் வந்து கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களை வந்து அவமரியாதை செய்யுமாறு சொல்லல. அவங்க அல்லாஹ்வுடைய அடியார்களா இல்லையா, அவுலியாக்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாது. மௌத்தானவர்களை ஏசாதீங்கன்னு சொன்னாங்க. மரணித்தவர்களை என்ன செய்யாதீங்க, ஏசாதீர்கள். அப்ப எனவே மரணித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களை வந்து நாம் ஏசக்கூடாது. ஏன்னா நபியுடைய தடை. அப்ப மரணித்தவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு நீங்க போனா என்ன செய்யுங்க, அவங்களுக்காக நீங்க துவா கேளுங்கன்றாங்க நபி. அவங்க பிரார்த்தனையின் பக்கம் ரொம்ப தேவையில் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்காக நீங்கள் அல்லாவிடம் என்ன செய்யுங்கள். இப்ப ஒரு மனிதன் கபர் அடியில் போய் நின்று கொண்டு என்ன செய்யறாரு, அடக்கம் செய்யப்பட்டிருப்பவருக்கு தான் இவர் துவா செய்யறாரு. நாங்க விஷயத்தை விளங்கி தான் தீர்ப்பளிக்கணும். பாத்தியா, கபர் இடத்துல போய் துவா கேட்கிறான்டான்னு சொல்லி என்ன ஷிர்க் செய்யறான். அந்த மனுஷன் அங்க நின்று கொண்டு அவருக்கு தான் துவா கேட்கிறார். யாரு, கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவருக்கு தான் என்ன செய்கின்றார், துவா செய்கின்றார். அப்ப எனவே நாம் தவறாக என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லா நிலையிலையும் முடிவெடுத்துடக்கூடாது. சரி, ஆனா கபரிடத்துல போய் துவா கேட்பது, அந்த இடத்துல போய் பிரார்த்தனை செய்தால் அதிக ஏற்றமானது, அதாவது கபூலியத்துக்கு அதிக என்ன செய்யும் வாய்ப்பா இருக்கும். அப்படி நினைக்கிறது தவறு. அப்படி நினைச்சுதான் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள். இப்ப நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா கபரை ஜியாரத் செய்யறதுக்குன்னு சொல்லி பிறநாள் நாள வச்சுக்கிறாங்க. பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தோந்த பிறகு படையெடுத்து என்ன செய்கிறார்கள் சொன்னா ஜியாரான்னு சொல்லி மையவாடிக்கு போறாங்க. நினைச்சா அப்ப இது பெருநாளுடைய ஒரு அமலாக நீங்க ஆக்குனீங்க என்று சொன்னா இது விதத்தாக ஆகிரும். ஏன் பெருநாள் தினமன்று நீங்க கபர் அடிக்கு போங்க என்றோ அங்க போய் நீங்க ரசூல்ல பொதுவா சொன்னாங்க, குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஆரம்பத்தில் இந்த கபர்களை தரிசிப்பதை உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன், ஃபஸூருஹா, இல்ல நீங்க இப்ப அதை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்துட்டு காரணத்தையும் சொன்னார்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, அத ஆஹிரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னு சொன்னாங்க. இப்ப ஒரு நாள் ஒருவருக்கு பெருநாள் தினமன்று தான் டைம் கிடைச்சிடுவீங்க, அதனால போனாருன்னு வைங்க, தப்பு கிடையாது. பெருநாள் தினம்ண்டு தான் என்ன, மொத்த எல்லா காலமும் வேலை, லீவே இல்ல வாழ்க்கையில் அவருக்கு, ஒரே ஒரு லீவ் பெருநாள்னு மட்டும்தான். அப்படியும் சிலர்கள் இருக்கிறாங்க. சரி, அந்த நாளை பயன்படுத்தி சரி தன்னுடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தந்தைக்கு துவா செய்வதற்காக, கபராளிகளுக்கு துவா செய்வதற்காக, கபரை ஜியாரத்து பண்றதுக்காக வேண்டி போனார் என்றார். ஆனால் பெருநாள் தினமன்று அங்க போகணும், பெருநாள் முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததோட பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றாங்க, போங்க போங்க டக்குன்னு கபராளிக்கு போயிட்டுவாங்கன்னு சொல்லி. அப்ப என்ன பெருநாள் டே, நாளைக்கு போனா என்ன, நேத்து போனா என்ன? அப்ப அவங்களுடைய நம்பிக்கையில பெருநாள் தினமன்று இது செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கிறது விளங்குது. எனவே அதை இல்லாமக்கணும். அப்படி பெருநாள் தினமன்று என்று மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. அப்ப இந்த கபரடியில போய் இப்ப சில புத்தகங்களை நீங்க பாக்குறீங்க, கபர்களில் நடந்த சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டு நூல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக ஒருத்தர் வாசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன மனோநிலை பாதிப்பு வருதுன்னு சொன்னா, கபரிடத்துல போய் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா என்ன நமக்கு துவால அதிகம் கபூலியத்து ஏற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் என்ன செய்யுது, இந்த மாதிரியான காட்சிகள் நாங்க பாக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிடத்துல ஒரு பெரியார் வந்தார், ரசூலுல்லாஹ் கபருக்கு அந்த கையை போட்டு என்ன செஞ்சாங்களாம், அவருக்கு சலாம் கொடுத்தாங்களாம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கதைகள். சகோதரர்களே, இந்த மாதிரியான அனைத்து கதைகளும் கட்டுக்கதைகள் தான், இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நபி அவர்கள் கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கு எத்தனையோ சஹாபாக்கள் வந்தார்கள், சலாம் சொன்னார்கள், போனார்கள், வரலாறே கிடையாது. அபூபக்கர் அவங்களுக்கோ முரலாங்களுக்கோ ரசூலுல்லாஹ் கையை வெளியே போட்டு சலாம் கொடுத்ததாகவோ ஒன்றுமே இல்லை. ஆயிஷா நாயகி அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ரசூலுல்லா அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் ஆயிஷா நாயகி அங்குதான் இருந்தார்கள். எப்பயாவது ரசூல் ஆயிஷா என்ன சோமாயிக்கிறீங்களா என்று எப்பயாவது கேட்டதா, வரலா இருக்குதா, இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமின் வராஇஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், கபர்ல அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் ஹலாஸ், துனியாவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம் திரை போட்டு விட்டோம்னு அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பின்னால துனியாக்கும் அவருக்கு என்ன எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, அப்ப எனவே அல்லாவை நெருக்கம் அடைய வேண்டும், அல்லாவின் பக்கம் நீங்கள் நெருங்குங்கள், நெருக்கத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், சகோதரர்களே, வாழ்க்கையில இந்த சிந்தனை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு மூமினாக விசுவாசியாக நான் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே இறை நெருக்கத்தை தரக்கூடியது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய வணக்கங்கள் தான். இதுதான் இறை நெருக்கத்தை அடையக்கூடிய வழி, வேற வழி கிடையாது. அல்லாஹ் குர்ஆன், அல்லாஹ் நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொல்லிவிட்டே சொல்றாங்க, வமா தகர்ரப இலைய அபதி பிஷைன் அஹப்ப இலைய மிம்ம ஃபரத்துஹு அலை, நான் எதை அடியானுக்கு கடமையாக்கினேனோ அந்த கடமைகளை விட வேறு ஒரு காரியம் என்னை நெருங்குவதற்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். அதை விட எனக்கு விருப்பமான வேறு ஒரு செய்தி விஷயம் இல்லை. அப்ப எனக்கு அதுதான் மிக பொருத்தமான விருப்பமான வணக்கம் என்றதால்தான் அவைகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அப்ப எனவே சுன்னத்தான தொழுகைகள் மூலமாக அதிகம் அல்லாவை மனிதன் நெருங்குவானா அல்லது ஃபர்தில் அதிகம் நெருங்குவானா என்றால் கண்டிப்பாக ஃபர்து மூலமாகத்தான் அதிகம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவான். இஸ்லாக்கள் பாத்தீங்கன்னா ஜக்காத்து கொடுக்கறதுல பொடுபோக்கு, சதகா செய்யறதுல என்ன கூடிய ஆர்வம் காட்டுவார். ஃபர்தான தொழுகைகள்ல பொடுபோக்கு, சுன்னத்தான தொழுகைகள் என்ன செய்வாரு, கூடிய ஆர்வம் காட்டுவார். அப்ப இது தவறு. எதுல கூடிய ஆர்வம் காட்டணும், எது அல்லாஹ் கடமையாக்கிய கடமையோ அந்த கடமைகளில் தான் அடியான் என்ன செய்யணும், அதிக ஆர்வத்தை காட்ட வேண்டும். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ்களில் ஒன்றுதான், சொன்னார்கள், அக்ரபுமா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவன் சுஜூதில் இருக்கும் நேரம்தான். அவ இதை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வேற ஒரு நேரம் கிடையாது. நீங்க தவாப் செஞ்சாலும் சரி, சஹி செஞ்சாலும் சரி, ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, தர்மம் செஞ்சாலும் சரி, வேற எந்த பெரிய வணக்கத்தை எடுத்துக்கின்றாலும் அதுக்கு நபி அவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் எதுன்னு சொன்னாங்க, சுஜூது தான். எனவே அந்த சுஜூதுல அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இபாதத்துகள்ல வந்து எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்விடம் அடியானை நெருக்கக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும், எல்லா இபாதத்துகளும் அல்லாவை அடியானிடம் நெருக்கி வைக்கக்கூடிய இபாதத்துகளா இருந்தாலும், மார்க்கத்தில் சில இபாதத்துகள் சில இபாதத்துகளை விட சிறப்பாக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எது அதிக சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டதோ, எது அதிக சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டதோ அதுலதான் கூடிய கவனம் என்ன செய்யணும், செலுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாவிடம் என்ன செய்யுங்கள், நெருக்கத்தை நீங்கள் தேடுங்கள். சகோதரர்களே, ஆக நெருக்கத்தை தேடக்கூடிய வழி இபாதத்து தான். இந்த இபாதத்தின் மூலமாகத்தான் அடியான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியும். சரி, அப்ப இபாதத் என்று சொல்லும் போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, மார்க்கம் காட்டி தந்த இபாதத்களாக இருக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு தெரியும், அண்டைக்கு காஃபிர்கள் வந்து சிலைகளை வணங்கினார்கள். சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேள்வி கேட்ட நேரத்தில் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன் சூரத்து ஸுமரை படிச்சு பாருங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்த சிலைகளை வணங்குவதனுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகத்தான். எப்படி நோக்கம், சீரான சிறப்பான அழகான நோக்கம். சொன்னாங்க, நாங்க ஒமா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை அடைவதற்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், நாங்க இந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப நோக்கம் நல்ல நோக்கம்தான், ஆனா அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு அவங்க கையாண்ட வழிமுறை என்ன, அது சரியா இல்ல, அது பிழையான வழிமுறை. எங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்டத்தில் ஒரு கொள்கை சொல்வார்களாம், நோக்கம் இலக்கு சரியாக இருந்தால், இலக்கு சரியாக இருக்குது, அதை அடையும் வழி எப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. உதாரணமா ஒருவர் ஒரு அனாதை இல்லத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு, ஒரு 10 அனாதைகள் இருக்கிறாங்க, அவங்களை ஒன்று சேர்த்து வச்சு என்ன செய்யணும், அவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு சாப்பாடு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரமத்தை யோசிக்கிறாரு, பணத்துக்கு என்ன செய்யலாம், இதுக்கு சல்லி வேணுமா இல்லையா, சல்லி வேணும். அதனால என்ன பண்றாரு, கொஞ்சம் பேர்கிட்ட பேசி, நீங்க உங்க பேங்க்ல இந்த வட்டியெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, எங்களை அனாதை இல்லத்துக்கு தாங்க. அல்லது என்ன செய்கின்றார், திருடுகின்றார். ஏண்டா திருடான்னு கேட்டா, நான் பாவம் செய்ய திருடல, நல்ல விஷயத்தான் திருடுறேனா. கொள்ளையடிக்கிறார், ஏன் கொள்ளையடிக்கிறார்னு கேட்டா, நான் பாவம் செய்யறதுக்கு கொள்ளையடிக்கலப்பா, இந்த ஏழைகளை வாழ வைக்கிறதுக்காக என்ன செய்யறேன்னா, நான் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்றாரு. இது சரியா இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப எனவே இலக்கு மட்டும் சரியாக இருந்தால் போதாது, அந்த இலக்கை அடையக்கூடிய வழியும் என்ன செய்யணும், சரியாக இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நடக்கக்கூடிய நிறைய இபாத்துகளை, இவைகளுக்கு தெரியும், இந்த மௌலுதுகள், கத்தங்கள், இந்த மாதிரி மார்க்கம் காட்டித்தராத எத்தனையோ செயல்களை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டா, ஒரு நாளும் அவங்க அல்லாட கோபத்தை அடையறதுக்கு நாங்க செய்யறோம்னு சொல்றது இல்ல, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாட கோபத்தை அடையறதுக்கு நாங்க இதை செய்யறோம். என்ன இப்ப 40வது அண்டு என்ன செய்யணுமா, ரொட்டி சுட்டு வாழைப்பழம் வச்சு கபராளிக்காக வேணும் என்ன செய்யணும், நாங்க வந்து சதக்கா செய்யணும், தர்மம் செய்யணும். ஏன் அப்படி சொன்னா, இல்லாட்டி கபருல உள்ளவர் பசியில் எரிப்பாரா, நாங்க நீங்க இங்க இது செஞ்சாதான் அவங்களுக்கு என்ன செய்யப்படும், அவங்களுக்கு உணவு ஊட்டப்படும். அப்ப இதெல்லாம் மார்க்கம் சொல்லாத சும்மா வீணான தேவையில்லாத நம்பிக்கைகள். அப்ப எனவே அல்லாவை நாம் நெருங்க வேண்டும், அதற்கு வழி இபாதத்து தான். இபாதத் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வழிகளைத்தான் நாம் என்ன செய்யணும். இப்ப கூட உங்களுக்கு தெரியும், மாரிப் சலாவுக்கு பிறகு ஒரு வந்த கேள்வி ஒன்று என்னண்டா, ஒரு வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்பிக்காரு, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க ஒரு சுஜூது செஞ்சு அல்லாஹுமா லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படி செய்யறது மிச்சம் சிறந்தது, கம்பல்சரி இல்லை, இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானா மாறுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் இது வந்திருக்கின்னு சொல்லி இது சரியாண்டு என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். சகோதரர்களை பாருங்க, ஷுக்குர் சுஜூத் என்றது இபாதத், ஒரு ஷுக்குர் செய்யுமாறு சொல்கின்றார்கள். சரி, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நான் செய்ய வேண்டிய ஒரு வணக்கமா இருந்து அல்லாட ரசூல் காட்டி தந்திப்பாங்களே அப்படியா இல்லையா? தொழுகைக்கு பிறகு நான் செய்ய வேண்டிய வணக்கங்களை காட்டி தந்த நபி இதையும் சேர்த்து அடிஷனலா கொஞ்சம் இதையும் சேர்த்துக்கோ, உங்களுக்கு சொல்றது பெரிய வேலையா இல்ல? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அப்ப பாருங்க, இபாதத் செய்ய வேண்டும் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நினைக்கிறாங்க, அதுக்கு அவர்களாக என்ன செய்கின்றார்கள், ஒரு இபாதத்தை கிரியேட் பண்றாங்க. அப்ப இது சரியா இல்ல? அப்ப நாங்க பார்க்கணும், அல்லாஹ் அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்குமாறு சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வழிமுறை என்ன, அதைத்தான் நாங்க பார்க்கணுமே அன்றி நாம் என்ன செய்ய முடியாது. இப்ப நிறைய அன்றைய கூட நாட்டில் பிரச்சனை, அல்லாஹுமா இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் அப்படின்னு ஒரு துவா இருக்கின்றது. பகைவர்களுடைய பகைமையை பயப்படுகின்ற நேரத்தில் ஓதுறதுக்கு நபி காட்டி தந்த துவா. எஸ், அபுதாவுதுல ஹதீஸ் வருவது, ஹாக்கிம்ல வருவது, இமாம் ஹாக்கி இமாம் அதை சஹியான்னு சொல்கிறார்கள், ஷேக் அல்பானி அவர்களும் அந்த ஹதீஸை சஹியான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஹதீஸ்ல இருக்குது, உலமாக்களால் நம்பகமான ஹதீஸ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு நிக்காம அது 50 தடவை ஓதுங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பெரியார் ஸ்ரீலங்கா மக்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 300 தடவை இந்த திக்ர ஓத சொல்லுங்க. ஒரு நாளைக்கு என்ன செய்ய சொல்லுங்க, 300 தடவை இந்த திக்ர ஓதுமாறு உங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உபதேசம் செஞ்சு அனுப்பிங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொன்னார்கள், உண்மைதான். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை பொதுவாக சொன்னார்களோ, பாதுகாப்புக்காக, பகைவர்களுடைய தீமையிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக அல்லாஹ்விடம் இப்படி பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் நபி கேட்டுத்தாங்க, நபி சொன்னதை அப்படி சொல்லிட வேண்டியதுதான். அதுல 50 தடவை சொல்லுங்க, 100 தடவை சொல்லுங்க சொல்லி ஒரு மேலதிகமா ஒரு நம்பரையும் சேர்த்து போடுறதா இருந்தா அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அது சொல்றது பெரிய வேலையா? அல்லாஹுமே இன்னா நஜ்அலுக்கு ஃபீ நுஹூரிஹிம் ஓதுங்கன்னு சொன்ன நபி ஒரு நாளைக்கு 300 தடவை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு அது பெரிய வேலையா நபிக்கு? இல்லையே, நபி அப்படி சொல்லலையே. அப்ப எனவே இபாதத் செய்யணும்ன்ற ஆர்வம் இருக்கிறது பாருங்கள். ஆனால் அந்த இபாதத்தில் அல்லாஹ் ரசூல் காட்டிய நடைமுறையை வழிமுறையை அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்ப ரசூல்லா எந்த திக்ருகளை எல்லாம் பொதுவாக சொன்னார்களோ அதை நாங்களும் பொதுவாகத்தான் சொல்லணும். மக்களுக்கு படிச்சு கொடுக்கிற நேரம் பொதுவாகத்தான் நாங்க படிச்சு கொடுக்கணும். இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு டீச்சர் என்ன செய்யறாரு, ஒரு மாணவனுக்கு வந்து 10 தடவை அதை சொல்லுன்றாரு, இது தப்பு கிடையாது. அந்த மாணவர் எழுப்பி ரசூல்லா 10 தடவை சொல்ல சொல்ல நீங்க என்ன 10 இது படிச்சு கொடுக்கறதுக்கு சொல்றது, அது சப்ஜெக்ட் வேற. அப்ப ஒரு கற்பித்தல் நேரத்தில் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் சொல்றாரு, எதுக்காக வேண்டி அவனுக்கு பாடமாறதுக்கு, அவன் 50 சொல்லு உனக்கு பாடமாறது, இது சப்ஜெக்ட் வேற. ஆனா அதை இபாதத்தாக என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. எப்போதும் இப்படித்தான் இன்ன அமௌண்ட்ல செய்யுங்கன்னு சொல்றதா இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யணும், எங்களுக்கு காட்டித்தரும். எனவே அல்லாஹ் அவனிடத்தில் நெருக்கத்தை அடையுமாறு, நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுமாறு என்ன செய்கின்றான், எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான், கட்டளை பிறப்பிக்கின்றான். அந்த நெருக்கத்துக்குரிய வழி என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின வழிதான். பொதுவாக இஸ்லாத்தில் அல்லாவை நெருங்குவதற்குரிய வழி அடியான் அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் தான். அப்ப இபாதத்துகள் நம்ம சொன்ன மாதிரி பல்வேறு தரத்தில் உள்ள இபாதத்துகள் இருக்கிறது. எது அல்லாவுக்கு அதிக நெருக்கத்தை உண்டாக்குமோ அந்த இபாதத்துகளை பார்த்து என்ன செய்யலாம், ஒரு மனிதர் செய்யலாம். சகோதரர்களே, அடுத்தது சந்தர்ப்பங்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்தில் கவனமா இருக்கணும். இப்ப பாங்கு சொல்ற நேரத்தில் பாங்குக்கு துவா சொல்வது, அதாவது பதில் சொல்வது சிறந்ததா அல்லது குர்ஆன் ஓதுவது சிறந்ததா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய திக்ர தான், பாங்குக்கு பதில் சொல்வதும் அல்லாஹ்வுடைய திக்ர தான். ஆனால் உலமாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நீங்க பாங்குக்கு பதில் சொல்றதே தான் சிறந்தது. இப்ப பாங்கு சொல்ற நேரத்தை ஒருத்தர் வாராரு, பாங்கு சொல்றாங்க பதில், சரி பாங்கு சொல்லட்டும் நாங்க பால் 2.5 தொழுவோம் என்ன செய்யறாரு, சுன்னத் சொல்றாரு, நல்ல காரியத்தான் செய்யறாரு. ஆனால் இதை விட சிறந்தது பாங்குக்கு பதில் சொல்வது. ஏன், அது அந்த நேரத்தோட முடிஞ்சு போற இபாதத். நீங்க புரௌசர் 2.5 தொடர்ந்து கொள்ளலாம், ஆனா அந்த நேரம் தவறினால் பிறகு உங்களுக்கு அந்த இபாதத்தை என்ன செய்ய முடியாமல் போகும். எனவே அந்தந்த சந்தர்ப்பங்களில் செய்யுமாறு சொல்லப்பட்ட இபாதத்துகள் என்ன செய்யணும், அந்தந்த சந்தர்ப்பத்தில் செய்வதுதான் சிறந்தது. ஏனைய இபாதத்துகள் பெரிய இபாதத்துகளா இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை செய்யறதுதான் என்ன செய்யணும், சிறப்பாக எடுக்கணும். சரி, அப்ப அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லக்கூடிய வழி, அல்லாஹ்வுடைய இபாதத்கள் மூலமாகத்தான் என்ன செய்யணும். இபாதத் என்று வரும்போது நாம கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு அம்சம், மார்க்கம் காட்டித்தந்த இபாதத்துகளாக இருக்கணும். யாரு எவரா இருந்தாலும் ஒரு இபாதத்தை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரா இருந்தா அந்த இடத்துல நாங்க க்வெஸ்சன் கேட்கணும், இது ஹதீஸ்ல இருக்குதா, இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததா என்ற கேள்வி அந்த இடத்துல என்ன செய்யணும், உடனே ஆஜராக்கணும். இருக்குதா, அல்ஹம்துலில்லா. இதுக்கு முதல் நாங்க செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, இப்பதான் புதுசா கேள்விப்படுறோம், ஆனா ஹதீஸ்ல இருக்குது, அல்ஹம்துலில்லா, சந்தோஷப்படணும். புதிதாக ஒரு வணக்கத்தை நாங்க என்ன செய்யறோம், ஹதீஸ்ல இல்லையா, அது யாரு எந்த பெரியார் சொல்லி தந்ததாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. எந்த பெரியார்களில் எல்லாம் பெரிய பெரியார் தான் அல்லாஹ் ரசூல், அப்படித்தானே, அல்லாஹ் ரசூலை விட பெரிய பெரியார் ஒன்று கிடையாது. அவங்க காட்டி தந்த வழிகாட்டலை விட வேறு வழிகாட்டல் என்ன எங்களுக்கு இல்லை. சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவீர்கள். மேலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போர் என்று சொல்றது வந்து அதுக்கு தனியான அர்த்தம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் ஓங்க செய்வதற்காக காஃபிர்களோடு நடக்கக்கூடிய சண்டைக்கு பெயர் தான் போர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓங்க செய்வதற்காக பாருங்க, அங்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓங்கப்பட வேண்டும், உயர வேண்டும் என்ற சிந்தனை அங்க இருக்கும். அதுக்குத்தான் அந்த போர் நடக்கணும், அதுக்குத்தான் என்ன செய்யணும், இல்லாட்டி எங்களை லேண்டுக்காக நாங்க என்ன செய்யறோம், நாங்க போர் செய்யறோம். இது வந்து நல்ல காரியம்தான், ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஜிஹாதா இது என்றால் அந்த ஜிஹாதுடைய வட்டத்தில் என்ன செய்யாது, இது சேர மாட்டாது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு காரியங்களுக்கு ஷஹீத் என்ற பட்டத்தை சொல்லிக்கிறாங்க, ஆனால் இந்த ஷஹீதுக்கு தனியான நன்மை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகில் ஓங்க செய்வதற்காக எதிரிகளோட காஃபிர்களோட செய்யக்கூடிய அந்த போருக்கு பேர் தான் என்ன, ஜிஹாத் ஃபீ ஸபீல். இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஜிஹாது நஃப்ஸ சொல்கிறது, ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவோடு ஜிஹாது செய்வது, ஷைத்தானோடு ஜிஹாது செய்வது, அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது, இவ்வாறு மூன்று விதமான ஜிஹாதுகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்கு அல்லாஹு தஆலா வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்கள் என்று சொல்வது எதிரிகளோடு பிடிக்கக்கூடிய சண்டைக்கு, அதுக்கு தனியான நன்மை இருக்குது. அந்த ஜிஹாதுக்கு தனி நன்மை, அது உயிரை கொடுக்கிற ஜிஹாது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மால சீர்திருத்தத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி பாடுபடுறாருன்னு வைங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எமது வழியில் பாடுபடுவார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு எமது வழிகளை நாம் காட்டி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் எனது வழி என்று சொல்றது என்ன, இப்ப குறிப்பிட்ட சாரார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அது இந்த ஆயத்து அவங்களுக்கு இறங்கின மாதிரி என்ன, எங்கட பாதையை தான் அல்லாஹ் இதை சொல்றான், இல்ல இது பொதுவா சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஒரு மனிதன் தன்னில் என்ன செய்கின்றாரு, சீர்திருத்தத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி பாடுபடுறாரு, அல்லது மக்களுக்காக வேண்டி என்ன செய்கின்றார், பாகுபடுகின்றார். இது எல்லாமே என்ன, என்ன ஜிஹாத் எங்களுக்கு தெரியும், நாவினால் ஜிஹாத் இருக்கின்றது, பேனையினால் ஜிஹாத் இருக்கின்றது, இது எல்லாமே ஜிஹாதில் அடங்கும். அப்ப ஜிஹாத் பல வகை உண்டு, ஆனால் அதுல ஒரு வகை தான் கிதால் என்று சொல்றது. கிதால் என்றால் வாளெடுத்து போர் செய்வது, அதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் வந்து அது தனியானது. அந்த நன்மையை கொண்டு போய் நாங்க இன்னொன்றுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வந்து குல் இன்கான ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும் வஇஹ்வானுக்கும் சொல்லி எட்டு சாராரை சொல்லி, இந்த எட்டு சாரார்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதை விட உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் அல்லாஹ் சொல்றான். எதுக்கு சொல்றான், காஃபிர்களோடு போர் செய்வதை விடவும் மார்க்கத்துக்காக, உங்களோட குடும்பம் உங்களோட புள்ள உங்களோட குட்டியல் இதெல்லாம் உங்களுக்கு பெருசா விருப்பத்துக்குரியதாக இருக்குமானால் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப இது அதுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் நீங்கள் இவைகளை பெரிதாக கருதி இருந்தால் என்ன, இப்ப ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நாங்கெல்லாம் ஒரு பயணம் போறோம், நீங்க வாங்க இது அல்லாஹ்வுடைய பாதையில, இதுல நீங்க வரலன்னு சொன்னா அல்லாஹ்வுட தண்டனை உங்களுக்கு வரும்டா. இது அல்லாஹ்வுடைய வார்த்தைய வசனத்தை வந்து நாங்க திரிவுபடுத்துறதா போவோம். அல்லாஹ் எதுக்கோ சொல்லி இருக்கிறான், நாங்க அதை போய் என்ன செய்யறோம், வேறொன்றுக்கும் யூஸ் பண்றோம். எங்களுக்கு தெரியும் இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீனா அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா, மூமின்களுடைய உடலையும் பொருளையும் அவர்களுக்கு சொர்க்கம் தருவதாக அல்லாஹ் வாங்கி கொண்டான் அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ் வாங்கிட்டான், வாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அடுத்தது சொல்றான் சகோதரர்களே, யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அந்த மூமின்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வார்கள், ஃபயக்துலூன், அவர்களும் கொல்லுவார்கள், வயக்துலூன், அவர்களும் கொல்லப்படுவார்கள். அப்ப இது காபிர்களோடு செய்யப்படக்கூடிய ஜிஹாத் என்றது மிக தெளிவாக சொல்லப்படக்கூடிய வசனம். இந்த வசனத்தை எடுத்துட்டு போய் வாங்க நீங்க அல்லாஹ் பாதையில போறதுக்கு, அப்ப உங்களுக்கு என்ன செய்யும், சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு பதிலாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு அல்லாஹ் கூலி தருவான், நாங்கள் பாடுபடக்கூடிய இந்த சிரமங்களுக்கு படக்கூடிய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான், அது சப்ஜெக்ட் வேற. ஆனால் இது ஜிஹாதா, அல்லாஹ் இந்த வசனத்தில் சொன்ன அந்த ஜிஹாதா இது என்றால் இல்லை. எனவே சகோதரர், தகவல் சொல்லும் போது உள்ளத உள்ளபடி சொல்லும். இப்ப ஒரு கம்பெனியில அறிவித்தல் கொடுத்தாங்கன்னு வைங்க, இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி இருக்குது, அக்கவுண்டன்ட், சம்பளம் 15,000 சொல்றாங்க. உதாரணத்துக்கு அல்ஃபால் கம்பெனியில அக்கவுண்டனுக்கு 15,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போட்டுக்கிறாங்க. இந்த மெசேஜ் எப்படி சொல்லணும் போயிட்டு, அல்ஃபால் கம்பெனியில அக்கவுண்டனுக்கு 15,000 சம்பளத்துக்கு வேகன்சி இருக்கா. இவர் போய் சொல்றாரு, அல்ஃபால் கம்பெனியில வந்து வேகன்சி இருக்கா 15,000 சம்பளமா, அல்ஃபால் கம்பெனியில வேகன்சி இருக்கா 15,000 சம்பளம், லேபருக்கும் 15,000 சம்பளமா, யாருக்கு சொல்லப்பட்ட சம்பளம் இது, இது அக்கவுண்டனுக்கு சொல்லப்பட்டது. அப்ப நீங்க தகவலை சரியா சொல்லணும். அப்ப அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு கிரயமாக நான் வாங்கிவிட்டேன் என்று அவர்களுக்கு சொர்க்கத்தை நன்மாராயம் சொல்கின்றான், பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் யாருக்கு சொல்லப்பட்டது இது? அதை அவர்களுக்கு தான் நாங்க என்ன செய்யணும், சொல்ல வேண்டுமே அன்றி மாத்தி சொன்னோம்னு சொன்னா இது யூதர்கள் செஞ்ச மாதிரி அல்லாஹ் ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்திருக்கிறான், நாம் அதை கொண்டு போய் வேறொன்றுக்கு என்ன செய்கின்றோம், நாம் பயன்படுத்துகின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து கருத்தை திசை திருப்புறதா போயிடும். அப்ப எனவே இது பெரிய குற்றம், இவ்வாறு செய்வது தவறு என்பதில் எல்லளவு சந்தேகம் இருக்கக்கூடாது, விளங்கிச்சா? அப்ப எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது என்றால் அது காபிர்களோடு போர் செய்வது என்பது இஸ்லாத்துல தனியான ஒரு போர் இருக்குது. அதுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள் எல்லாம் பெருசு, ஏன்னா அது உயிரை கொடுக்கிற வேலை. நபி அவங்க யார் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாரோ இரத்தம் கீழே படுறதுக்கு முதல்ல கடனை தவிர மற்ற எல்லா பாவங்களுக்கும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் சொன்னாங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது, இது அங்க போய் கொல்லப்பட்டவர் தான், இங்க போய் மண்டையை உடைச்சவருக்கு இல்ல. இங்க போய் ஒருத்தனோட சண்டையை பிடிச்சி மண்டையை உடைச்சிட்டான்னு வைங்க, ரத்தம் கீழே ரத்தம் கீழே வடிகிறதுக்கு, இது இந்த இதுக்கு சொல்லப்பட்டதா இது, இது அல்லாஹ்வுடைய பாதையில போய் என்ன. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, திசை திருப்ப கூடாது, மாற்றக்கூடாது. இது பெரிய பாவம், ஆனால் பகிரங்கமாக மிக இலகுவாக சம்பந்தமே இல்லாம இந்த பாவம் பள்ளி வாசல்கள் மிம்பருக்கு முன்னால செய்யப்படுது. குர்ஆன்ல வரக்கூடிய இப்படியான ஜிஹாதுடைய வசனங்களை எடுத்து அப்படியே என்ன செய்கின்றார்கள், வேறு அமல்களுக்கு பாவிக்கின்றார்கள், இது தவறு. அந்த முயற்சிகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவானா என்றால், உண்மையிலே நல்ல நெய்யத்தோட நாங்கள் மக்களை சீர்திருத்தத்துக்காக வேண்டி பாடுபட்டோம் என்று சொன்னா அதுக்கு கூலி இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. நான் ஒரு மனிதனை தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போய் கூட்டி வந்தேன், இது ஒரு முயற்சி கண்டிப்பா, அல்லாஹ் இது கூலி வழங்குவான். அப்ப எனவே அந்த முயற்சிகளுக்குரிய கூலிய அதை வேறையா தான் சொல்லணும். ஜிஹாதுடைய கூலி கிடைக்குமா என்றால் இந்த ஜிஹாது வேற, இது வேற. வித்தியாசப்படுத்தி சொன்னால் என்ன தப்பு கிடையாது. சரி, அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அவனிடத்தில் நெருக்கத்தை தேடுங்கள், அவனுடைய பாதையில் போர் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன். சகோதரர்களே, போருக்கு இஸ்லாத்துல கண்டிஷன் இருக்கு, சும்மா எடுத்தோடனே வாழ தூக்கின்னு போய் போர் செய்யறது இல்ல. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆள் வந்து 100 பேருக்கு, அதாவது அவர்கள் காபிர்கள் வந்து 10 பேர் இருந்தா, நீங்க ஒரு ஆள் இருந்தால் விளங்கிட்டா நீங்க ஜிஹாதுக்கு தயாராகணும்னு சட்டம் போட்டாங்கல்ல. ஆரம்பத்தில் அவங்க 200 பேர் வராங்க, நீங்க 20 பேர் இருந்தா ரெடியாகி போங்க சட்டம். பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்ஆன கஃபஃபல்லாஹு அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு அதை லேசாக்கி விட்டான், அவங்கள ரெண்டு பேர் உங்கள ஒரு ஆளா இருந்தா நீங்க தயாராகணும்னு சொல்றாங்க. அப்ப எனவே டபுள் இருந்தா நீங்க சிங்கிளா இருந்தா என்ன செய்யலாம், அவங்க 10 பேர் இருக்கிறாங்க நீங்க ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஜிஹாத் செய்யறது கடமை இல்லை, அல்லாஹ் அவங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இப்ப காபிர்கள் அடந்தேறி வருகிறார்கள் என்றால் நாங்க அவங்கள மோதிரத்துக்கு வந்து எங்கள்கிட்ட பலம் இருக்கணும், அல்லது அவர்களை நாங்க போய் நாங்க இது பண்றதா இருந்தா அதுக்குரிய சக்தி பலம் என்ன செய்யணும், எங்களிடம் இருக்க வேண்டும். எனவே அந்த பலத்தோடு தான் மோதுமாறு மார்க்கம் என்ன செய்கின்றது. அப்படி இல்லாம சும்மா நாங்க நினைச்ச மூப்புல ஜிஹாத் என்ற பேர்ல வாழ தூக்கிட்டு போய் ரோட்ல போற வாரம் வெட்டுறதுக்கு பேரன் இல்ல. அது மட்டும் இல்லாம ஜிஹாதுக்கு மிக முக்கியமான கண்டிஷன்ல ஒன்று, அதை தலைமை தாங்கி நடாத்தக்கூடிய ஒரு மார்க்க தலைவர் கண்டிப்பா அங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு போயிட்டு நாங்க பாக்குறது தானே, எத்தனையோ குழுக்கள் எல்லாரும் நாங்க இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுறதுதான் சொல்றாங்க. இஸ்லாத்தின் பேரால இஸ்லாம் அனுமதிக்காத மிக பயங்கரமான காரியங்கள் தான் சொல்றாங்க. போரெண்டு வந்தா பிள்ளைகளை கொல்லக்கூடாது மார்க்கம் சொல்லலையா, பெண்களை கொல்லக்கூடாது மார்க்கம் சொல்லலையா, ஆசிரமங்களை இடிக்க கூடாது மார்க்கம் சொல்லலையா, இது அடிக்கிற பொம்ல எல்லாமே என்ன சுக்கு நூறு ஆகி போகுது. அங்க பெண்களை பார்க்கவும் இல்லை, பிள்ளைகளை பார்க்கவும் இல்லை, போற ஆசிரமத்தை பார்க்கவும் இல்லை, எல்லாமே நாசப்படுத்த. அப்ப எனவே மார்க்கம் சொல்லக்கூடிய போர் வரம்புகள் பேணப்படுகிறதா என்றால் பேணப்படல. காரணம் என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி அது செய்யப்படல் என்றதுதான் விளங்குது. எனவே இஸ்லாம் ஜிஹாதை சொல்கின்றது, ஆனால் ஜிஹாதுக்குரிய வரம்புகள் வரையறைகள் இருக்கின்றது. அவைகளை எல்லாம் பேணிதான் மூமின்கள் என்ன செய்யணும், என்ன நாங்க ஜிஹாத் செய்யக்கூடிய நோக்கம் அல்லா இடத்துல கூலி அடையறதுக்காக வேண்டிதான். இந்த உலகத்தை அதான் நபி அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அல்லாவின் தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக போர் செய்கின்றான், இன்னொரு மனிதர் தன்னுடைய கூட்டத்துக்காக தன்னுடைய கௌமுக்காக வேண்டி போர் செய்கின்றார், இன்னொரு மனிதர் முகஸ்துதிக்காக போர் செய்கின்றார், இதுல எது ஜிஹாத் என்று கேட்டாங்க. நபி அவங்க மூணுமே ஜிஹாத் இல்லன்றாங்க. மூணுமே என்ன இல்ல, ஜிஹாது கிடையாது சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வசனங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓங்குவதற்காக யார் போர் செய்வாரோ அதுதான் ஜிஹாத் என்று சொன்னார்கள். அப்ப எனவே அங்கு மையப்படுத்தப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தை உலகத்தில் ஓங்க செய்யறதுக்காகத்தான் என்ன அந்த ஜிஹாத், அப்பதான் அது அல்லா இடத்துல கூலி பெறக்கூடிய ஜிஹாதாக இருக்கும். அப்ப எனவே அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் இந்த வசனத்தில் கடைசியாக, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள் என்று சொல்கின்றான். இது மூன்றாவது சொல்லப்படக்கூடிய கட்டளை. அடுத்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அடுத்த அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் காஃபிர்களுடைய நிலவரத்தை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா மா துக்குபில மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான வசனம். காஃபிர்கள் நாளை மறுமையில் தங்களை காத்துக் கொள்வதற்காக, அல்லாஹ் சொல்றான், தங்களை காத்துக் கொள்வதற்காக இந்த உலகம் போன்ற ஒன்றை அல்லாஹ் சொல்றான், லியஃப்தது பிஹி இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, மொத்த பூமியும் அவரிடம் இருக்கின்றது. பூமி மொத்தம் சொன்னா யோசிச்சு பாருங்க, பூமியில என்னென்ன இருக்குது, என்ன தங்கம் வெள்ளி அது இது என்னென்னலாம் இருக்கு பூமியில. அப்ப எனவே இந்த அனைத்தையும் அவர் என்ன செய்கின்றார், அல்லாவிடத்தில் வழங்குகின்றார். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான் வமிஸ்லஹு மஹு, அதை போல இன்னும் ஒரு மடங்கு அவன் இருக்கிறான். இது எல்லாத்தையும் அல்லாவிடத்தில் கொடுத்து தண்டனையிலிருந்து அவன் தன்னை காத்துக்கொள்ள நினைத்தால் அல்லாஹ் சொல்றான் மா துக்குபில மின்ஹும், அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அதான் குர்ஆன்ல சூரத்து ஆல் இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் அஸாபி யௌமி இதின் பிபனி, கியாமத்தினால் என்ன செய்வானா, இருக்கிற சொத்து மொத்த இல்ல புள்ள குட்டியில இருந்தா அல்லாஹ் கொடுத்து இவங்க எல்லாத்தையும் தூக்கி நரகத்துல போட என்னைய பாதுகாத்துன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளை வசாஹிபத்திஹி, இங்க தங்கம் செல்வம் கண்டுகுட்டின்னு எல்லாம் என்ன பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் பேசி போட்டு அங்க போய் தென்ன செய்யணும், யாரா இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்னைய விட்டுரு, எல்லாரையும் அர்ப்பணம் செய்து தன்னை காத்துக்கொள்ள நினைப்பான்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாத்தையும் கொடுத்து போட்டு என்ன தன்னை காத்துக்கொள்ள நினைப்பான், நடக்குமா, நடக்க மாட்டாது. மா துக்குபில மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். அப்ப யோசி பாருங்க, கியாமத்துடைய நாள்ல எங்களை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஆயுதம் ஈமான். ஈமான் இருந்தால் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், எங்களை மன்னித்து அவனுடைய கிருபையை கருணையை எங்கள் மீது சொரியலாம். நாங்க ஈமான் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான நன்மைகளை உலகத்தில் செய்தவர்களாக இருந்தாலும் என்ன செய்யாது, அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான ஒரு விமோசனமும் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய சொத்து ஈமான். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், யுரீதுன அன் யக்ருஜூ மினன் நார் வமா ஹும் பிஹாரிஜீன மின்ஹா, நரகத்தில் அவர்கள் போடப்பட்ட பிறகு, காஃபிர்கள் நரகத்தில் போடப்பட்ட பிறகு அந்த நரகத்திலிருந்து வெளியேறுவதற்காக முயற்சிப்பார்களாம், ஆசைப்படுவார்களாம். சகோதரர்கள் எப்படி சொல்றான், யுரீதுன அவர்கள் விரும்புவார்கள், ஐயஹ்ருஜூ மினன்னார் நரகத்திலிருந்து வெளியேற நினைப்பார்கள், வமா ஹும் பிஹாரிஜீன மின்ஹா அதிலிருந்து அவர்கள் வெளியேற போவதே இல்லை எல்லாம் சொல்றான், வலஹும் அஸாபுன் அஸீம் முகீம் அவர்களுக்கு நிரந்தர வேதனை தண்டனை இருக்கின்றது. அப்ப நரகத்தில் காவிர்களுக்கு என்ன சொல்லப்படலாம் சொல்றான், ஃபஸூக்கு தண்டனையை நீங்கள் அனுபவீங்கள், ஃபலன் நசீதக்கும் இல்லா அதாபா, தண்டனையை கூட்டுவோமே அன்றி வேறு ஒன்று உங்களுக்கு செய்ய போறது இல்லை. லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாப், அவர்களுடைய தண்டனையில் எந்த குறைவும் நடக்காது. நடக்கிற வேதனையை தாங்க முடியாமல் மௌத்து வரோனு ஆசைப்படுவார்களா, மௌத்தாய் நாசமாய் பெய்திரோண்டு அல்லாஹ் சொல்றான், வய தீஹில் மௌத்து மின் குல்லி மக்கான், படுற வேதனை வந்து அவனுக்கு மௌத்த கொடுக்கக்கூடிய வேதனையா தான் இருக்கும். ஆனால் வமா ஹுவ பிமைத், அவன் மௌத்தாக போவதே இல்லை. ஏன், ஏற்கனவே மௌத்த என்ன செஞ்சாச்சு, அறுத்து குர்பான் செஞ்சாச்சு, இனி யாருக்கும் மௌத்து கிடையாது. உண்மையில் சகோதரர்களை இதை வாசிக்கிற நாங்கள் பாதுகாக்கணும். இது காவிர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கப்படாது. அஊது பில்லா, மூமின்களும் நரகத்தில் நுழைவிக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள். நரகத்திலிருந்து வெந்து வேதனைப்பட்டு புசுங்கி போன பிறகு சுவனத்தின் பக்கம் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே மிச்சம் இல்ல, ஒரு காடேக்கு நீங்க நரகத்தில் இருந்துட்டு போங்க அல்லாஹ் சென்றாலும் மிச்ச நேரம் ஒரு அவருக்கு இருந்துட்டு போன்னு சென்றான்டா, என்ன செய்யணும்? அல்லாஹ் பாதுகாக்க. கியாமத்துடைய நாள்ல தீர்மானம் என்பது முழுக்க 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 அல்லாஹ்வுடைய தீர்மானம் தான். அங்கு யாரும் என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து நரகத்துக்கு போன்று சொல்லிட்டான்னு சொன்ன, அதனால தான் நபி சொல்றாங்க, உலகத்தில் அல்லாஹு தஆலா சிலர்கள் செய்த குறைகளை குற்றங்களை எல்லாம் மறைத்தான். யாரெல்லாம் உலகத்தில் மறைக்கப்பட்டார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமையிலும் மறைப்பான் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் அம்பலமாக இல்லையோ, அப்ப அதுக்காக வேண்டி மறைவா செய்யலாம் அர்த்தத்தை எடுத்துடாதீங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. யாரெல்லாம் உலகத்தில் மாட்டிப்படாம ரகசியமாக, உண்மையில் சகோதரர்களை பகிரங்கமா பாவம் செய்யறவனை விட ரகசியமா பாவம் செய்யறதுக்கு கொஞ்சமாவது அந்த அல்லாட பையன் கொஞ்சம் இருக்கான்ட்ட, அதனால தானே வீட்டில் ஒடிஞ்சு கொண்டு செய்யறான். சிலர்களை பாருங்க, ஸ்மோக் பண்ணுவாரு டாய்லெட்ல மட்டும்தான், வெளியில ரோட்ல எல்லாம் என்ன செய்யறது இல்ல, ஸ்மோக் பண்றது இல்ல, யாருக்கும் தெரியாம இஹ்லாஸா செய்யறாரு டாய்லெட் போயிட்டு. அப்ப எனவே ரகசியமாக சில பாவங்களை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்ப ரகசியமாக ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் ஏதோ இறை அச்சத்தில் ஒரு பகுதி அவன்கிட்ட இருக்கின்றது அர்த்தம், இல்லாட்டி தான் சபையில செய்வானே, அப்படியா இல்லையா? அப்ப எனவே ரகசியமாக பாவம் செய்து உலகத்தில் மாட்டிப்படாமல் அல்லாஹ் மறைத்து விட்டான் என்று சொன்னால் கியாமத்து நாள்லையும் அல்லாஹ் என்ன செய்வான்? நபி அவன் சொல்றாங்க, கியாமத்து நாள்லையும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மறைப்பான். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவனை கூப்பிட்டு வச்சு சொல்லுவானா, இப்படி 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 எல்லாம் பாவம் செஞ்சாயிட்டானேன்னு கேட்பானா? நபி அவங்க சொல்றாங்க, வயிறு கலங்கி என்ன, அதாவது முடிஞ்சு நாசம் செத்த விண்டகி, அல்லாஹ் பாவங்களை அடுக்கி கொண்டு போகும்போது இப்படி 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 எல்லாம் செஞ்சாயா இல்லையா என்று அவனுடைய பாவங்களை அடுக்கி கொண்டு போகும் போது இவனுடைய நினைப்பு என்னதான் இருக்கு தெரியுமா? இப்ப அல்லாஹ் மன்னிக்க போறான்றது பொறவு தானே இவனுக்கு தெரியும், அல்லாஹ் மன்னிப்பானா தண்டிப்பானான்னு சொல்லி நினைச்சா இவர் என்ன நிலைமைக்கு ஆளாகுவார்ன்றா, ஹலாஸ் நான் முடிஞ்சு நரகம் தான் என்று என்ன செஞ்சிருவான்? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, சரி அங்க மறைச்ச மாதிரி இங்கேயும் என்ன செஞ்சிட்டோம், உன்னோட பாவத்தை மறைச்சிட்டோம், சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவானா, எப்படி ஒரு ரிலாக்ஸ் ஒன்று வருமா, யோசிச்சு பாருங்க. அப்ப எனவே அல்லாஹ் பாவம் செய்த மனிதனை மறைத்து உலகத்திலேயும் மறைத்து மறுமையிலும் மறைத்து அவனுக்கு பாக்கியம் வழங்குவானா இருந்தால், அடுத்த பாவத்தை யோசிச்சு பாருங்க, நன்மை செய்த மனிதனுக்கு எவ்வளவு கண்ணியம் அளிப்பானாயிக்கும். உலகத்தில் நல்லறங்களை நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி டென்ஷனை கொடுக்க மாட்டான் அந்த டைம்ல. அதான் நம்பிக்கை சொன்னாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன் அலா மனாபிர மின் நூர் யௌமல் கியாமா, அதாவது ஒளியிலாலான மிம்பர்களில் மறுமையில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்படக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் டென்ஷன் உச்சகட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவங்க ஒளியாலான மெம்பர்ல என்ன ராஜாமார்கள் மாதிரி என்ன செய்வார்கள் இருப்பார்கள். யோசிப்பாருங்க, சுபஹான் அல்லாஹ், யார் இவங்க? இவங்க அல்லாவை திக்ரு செய்த மனிதர்கள் சொன்னாங்க, அல்லாவை எப்போதுமே நினைவில் நிறுத்தி ஞாபகப்படுத்தக்கூடிய மனிதர்கள். எனவே அல்லாஹு தஆலா பாவம் செய்த மனிதனை மன்னிக்கிறான் தான், ஆனால் அவன் நாடினால் தண்டிக்கலாம், யாரும் போய் என்ன செய்ய முடியாது அவனிடத்தில் சொல்றான். அல்லாஹ் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நீ ஏன் இப்படி செய்தா என்று கேட்கும் ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் அந்த உரிமை இல்லை. எனவே சகோதரர்களை, இந்த ஆயத்தை வாசிக்கிற நேரத்தில் நான் ஏற்கனவே சென்ற பயான்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இமாம் ஹசன் அல் பசரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்கு முன்னால உங்களை நிறுத்தி பாருங்க, உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அமல் என்னிடம் இருக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லா இடத்துல அல்லா மென்மேலும் செய்வதற்கு பாக்கியம் தான் கேளுங்க. அல்லாஹ் சொல்றது இல்லையா, அல்லா இடத்துல தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லா இடத்துல இந்த தீமையில இருந்து உங்களை காத்துக் கொள்ளுமாறு என்ன செய்யுங்க, துவா கேளுங்க என்று சொல்லி சொல்றாங்க. எனவே சகோதரர்களே, குர்ஆனுக்கு முன்னால் இந்த வசனங்களை நாம் படிக்கும் போது வெறுமனே ஏதோ கேட்டோம், சில செய்திகளை தெரிந்தோம் போனோம் இல்ல, வாழ்க்கையில இதை நாம் எவ்வாறு அமல் செய்வது? இப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாவிடத்தில் நீங்கள் நெருக்கத்தை தேடுங்கள். நாங்க படிச்சோம் சூரத்துல் மாயிதாவுடைய 35வது வசனத்தில் என்ன, அல்லாவிடத்தில் நெருக்கத்தை தேடுமாறு அல்லாஹ் கட்டளை போடுகிற. நான் எப்படி அல்லா இடத்துல நெருக்கத்தை தேட முடியும்? அல்லாவுக்கு நெருங்கிய ஒரு அடியானாக என்னை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? இது இன்றைக்கு கிடைச்ச பாடமா இருக்கும். இதுக்கு நான் என்ன செய்யலாம், எப்படி நெருங்கலாம்? சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் நெருக்கத்தை காட்டி தந்த வழி என்ன? இபாதத்களை, ஃபர்தான வணக்கங்களை செவ்வனே செய்வதின் மூலமாக இறை நெருக்கத்தை அடையலாம் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், சுன்னத்தான வணக்கங்களை, வமா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்நவாஃபில், சுன்னத்தான வணக்கங்களை செய்து, அதிகமாக செய்து, என்னிடத்தில் அடியான் நெருங்கி வரும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். நான் அவனை நேசித்தால் அவன் பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக, இப்படியெல்லாம் என்ன செய்து விடுவேன். அப்படின்னா அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள் வெளியாகக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ் அந்த மனிதனை ஆக்கி விடுவான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். பிறகு அல்லாஹு தாலா காஃபிர்களை தண்டிப்பதாக மறுமையில் சொல்கின்றான். கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு. நரகத்திலிருந்து எப்போதுமே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வெளியாக மாட்டார்கள். எனவே இந்த பயங்கர கொடிய தண்டனையில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். சகோதரர்களே, யாருக்குமே கேரண்டி கிடையாது. நாங்க யாருமே கேரண்டி உள்ளவர்கள் அல்ல. நாங்க முஸ்லீமா மூத்தா போவோம்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா வ யும்ஸி காஃபிரா, காலையில் மூமினா இருப்பான், மாலையில காஃபிர் ஆகிடுவான் சொன்னாங்க. மாலையில் மூமினா இருப்பான், காலையில் காஃபிராக மாறி விடுவான். மொத்த தீனையும் அற்ப துனியாவுக்கான வித்துருவான். மொத்த தீனையும் என்ன செஞ்சிருவான், அற்ப துனியாவுக்காக வேண்டி வித்துருவான். அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருக்கும் கேரண்டி இல்லை. எங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மனிதன் நல்ல மழை செய்து கொண்டே போவான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முலம் தான் பலம் இருக்கின்றாங்க, ஒரு முலம் தான். பாவத்தை செஞ்சு நரகவாசியா மாறுவேன். சுபஹானல்லாஹ். இப்ப யாருக்கு கேரண்டி இருக்கு? எங்களுக்கு இல்ல, நாங்க பெர்ஃபெக்ட், எங்களுக்கு இப்படி எல்லாம் உண்டு சொல்லுமா? இல்ல. எத்தனையோ நல்லா இருந்த மனிதர்கள் கெட்டு போயிட்டாங்க, எத்தனையோ கெட்டு இருந்த மனிதர்கள் நல்லா ஆகிருந்த செய்யறோம் சமுதாயத்தில் பாக்குறோம். எனவே எல்லா இடத்துல அடிக்கடி அல்லாஹ் இந்த தீமையிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து, இந்த குஃப்ரிலிருந்து, இந்த ஷிர்க்கிலிருந்து என்ன செய்ய, எங்களை பாதுகாத்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடம் அனுதினமும் நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வாக்கியத்தை என்ன செய்வான், எங்களுக்கு கொடுப்பான். எனவே இந்த சூரா மாயிதாவுடைய 35வது வசனம், 36-37 வசனங்கள் ஓதப்பட்டது. எனவே இவைகளிலிருந்து நாம் படிப்பினை பாடம் பெற்ற மக்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.